சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 7, 2021. தலைப்ப மனிதன் கோல்டன் உரை கொரிந்தியர். நம்முடைய நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. கொரிந்தியர், ரோமர். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்திலிருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து நீதிமொழிகள். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். பிலிப்பியர். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளும் ஆயிருக்கும் படிக்கு. பிலிப்பியர். ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு. ஆதியாகமம். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேலின் முதிர்வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருணமான அங்கியை சேவித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். ஆதியாகமம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானனின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றான். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவன் எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் மூண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, ராஜாவின் கட்டளையால் காவலில் கர்த்தரு யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். ஆதியாகமம் 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்யப்போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசமெங்கும் பரிபூரணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும், அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவையெல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். ஆதியாகமம் யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து, ஆதியாகமம் அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாயிருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். பேதுரு, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றஞ்செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வயப்படும் போது பதில்வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பிலிப்பியர். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீழ் தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதன் கடவுளின் ஆன்மீக யோசனை தனிப்பட்ட முழுமையான நித்தியமான கடவுள் மனிதனில் எல்லையற்ற கருத்தை என்றென்றும் தன்னை வளர்த்துக் கொள்கிறார். எல்லையற்ற அடிப்படையில் இருந்து விரிவடைந்து உயர்ந்தார். எல்லையற்ற கோட்பாடு எல்லையற்ற யோசனை மற்றும் ஆன்மீக தனித்துவத்தால் பிரதிபலிக்கிறது. ஆனால் புலன்கள் என்று அழைக்கப்படும் பொருள் கோட்பாடு அல்லது அதன் கருத்தை அறிந்திருக்கவில்லை. மனித மற்றும் மனிதனின் உண்மையான கருத்தாக்கத்தை மனிதநேயம் பெறுவதால் மனித திறன்கள் விரிவடைந்த விகிதத்தில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. தெய்வீக மனம் மனிதனின் ஆத்மா எல்லாவற்றிற்கும் மனிதனுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறது. மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை அல்லது ஆவி ஒருபோதும் செய்யாத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில் மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. மனிதன் கடவுளின் சொந்த சாயல் என்று ஒருவரின் சுய ஒப்புதல் எல்லையற்ற யோசனையை மாஸ்டர் செய்ய மனிதனை விடுவிக்கிறது. இந்த நம்பிக்கை மரணத்தின் கதவை மூடி அழியாத தன்மையை நோக்கி அதை திறக்கிறது. ஆவியின் புரிதலும் அங்கீகாரமும் இறுதியாக வர வேண்டும். மேலும் தெய்வீக கோட்பாட்டின் ஒரு பயத்தின் மூலம் இருப்பதன் மர்மங்களை தீர்ப்பதில் நம் நேரத்தை மேம்படுத்தலாம். தற்போது மனிதன் என்றால் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் கடவுளை பிரதிபலிக்கும் போது நிச்சயமாக இதை அறிவோம். மனிதனை அடிமைப்படுத்துவது முறையானது அல்ல. மனிதன் தனது சுதந்திரத்தின் பாரம்பரியத்திற்குள் நுழையும் போது அது நின்றுவிடும். பொருள் புலன்களின் மீது கடவுள் கொடுத்த ஆதிக்கம். மனிதர்கள் ஒரு நாள் சர்வவல்லமையுள்ள கடவுளின் பெயரில் தங்கள் சுதந்திரத்தை வலியுறுத்துவார்கள். பின்னர் அவர்கள் தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் தங்கள் உடல்களை கட்டுப்படுத்துவார்கள். அவர்களின் தற்போதைய நம்பிக்கைகளை கைவிடுவதன் மூலம் அவர்கள் நல்லிணக்கத்தை ஆன்மீக யதார்த்தமாக அங்கீகரிப்பார்கள். மேலும் பொருள் உண்மையற்ற தன்மையாக மாறுபடுவார்கள். மரண நம்பிக்கையின் ஆழங்களுக்குள் நுழைவதன் மூலம் கடவுளின் படைப்பின் தன்மையையும் தரத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய பலவீனமான படபடப்புகளை விஷயத்தில் வாழ்க்கையையும் உண்மையையும் கண்டுபிடிப்பதற்கான நமது முயற்சிகள் மற்றும் பொருள் புலன்களின் சாட்சியங்களுக்கு மேலே மரணத்திற்கு மேலே கடவுளின் அழியாத யோசனைக்கு நாம் உயர வேண்டும். இந்த தெளிவான உயர்ந்த பார்வைகள் கடவுளை போன்ற மனிதனை தனது முழுமையான மையத்தையும் சுற்றளவையும் அடைய தூண்டுகின்றன. தெய்வீக அன்பு அதன் சொந்த யோசனைகளை ஆசீர்வதிக்கிறது. மேலும் அவை பெருகுவதற்கு காரணமாகிறது. அவருடைய சக்தியை வெளிப்படுத்த மண் வரை மனிதன் உருவாக்கப்படவில்லை. அவரது பிறப்புரிமை ஆதிக்கம் அடிபணிதல் அல்ல. அவர் பூமியிலும் சொர்க்கத்திலும் உள்ள நம்பிக்கையின் அதிபதி. தன்னை தானே படைத்தவருக்கு அடிபணிந்தவர். இது இருப்பது அறிவியல். ஏதோ ஒரு வகையில் விரைவில் அல்லது பின்னர் அனைவருமே பொருள் நிலையை விட உயர்ந்ததாக உயர வேண்டும். மேலும் துன்பம் இந்த உயரத்தில் உள்ள தெய்வீக முகவராக இருக்கிறது. கடவுளை நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்காக எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படுகின்றன என்பது வேதத்தின் கட்டளை. படிப்படியாக அவரை நம்புபவர்கள், கடவுள் எங்கள் அடைக்கலம் மற்றும் பலம், சிக்கலில் தற்போதுள்ள உதவி என்பதை கண்டுபிடிப்பார். உங்கள் சொந்த இரட்சிப்பை செய்யுங்கள் என்பது வாழ்க்கை மற்றும் அன்பின் கோரிக்கை, ஏனென்றால் இந்த நோக்கத்திற்காக கடவுள் உங்களுடன் செயல்படுகிறார். நான் வரும் வரை ஆக்கிரமிக்கவும், உங்கள் வெகுமதிக்காக காத்திருங்கள், நல்ல செயல்களில் சோர்வடைய வேண்டாம், உங்கள் முயற்சிகள் பயமுறுத்தும் முரண்பாடுகளால் சூழப்பட்டிருந்தால், நீங்கள் தற்போது எந்த வெகுமதியையும் பெறவில்லை என்றால் பிழைக்கு திரும்பிச் செல்லாதீர்கள் அல்லது பந்தயத்தில் மந்தமானவராக மாறலாம். மனித சுய சுவிசேஷம் செய்யப்பட வேண்டும். இந்த பணியை இன்றைய தினம் அன்பாக ஏற்றுக்கொள்ளவும், நடைமுறை விஷயங்களை மிக விரைவாக கைவிடவும், வெளிப்புறத்தையும் உண்மையானதையும் தீர்மானிக்கும் ஆன்மீகத்தை செயல்படுத்தவும் கடவுள் நம்மை கூறுகிறார். தெய்வீக மனம் மனிதனின் முழு கீழ்ப்படிதல், பாசம் மற்றும் வலிமையை சரியாக கூறுகிறது. எந்த ஒரு குறைந்த விசுவாசத்திற்கும் இட ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் மனிதனுக்கு சக்தியையும் பலத்தையும் தருகிறது. பிழையின் சமர்ப்பிப்பு சக்தி இழப்பை மிகைப்படுத்துகிறது. இந்த அறிவியலுக்கு வெளியே அனைத்தும் மாறக்கூடியவை, ஆனால் அழியாத மனிதன், தெய்வீக கோட்பாட்டின் படி கடவுள், பாவங்கள், துன்பங்கள், இறப்புகள் இல்லை. தேவனுடைய ராஜ்யம் பூமியில் வரும்போது நம் யாத்திரை நாட்கள் குறைவதற்கு பதிலாக பெருகும். உண்மையான வழி மரணத்திற்கு பதிலாக வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. பூமிக்குரிய அனுபவம் பிழையின் நுணுக்கத்தையும் சத்தியத்தின் எல்லையற்ற திறன்களையும் வெளிப்படுத்துகிறது. இதில் கடவுள் பூமியெங்கும் மனிதனுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் தீமையை நன்மையுடன் வெல்லுங்கள். உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள். தீமையை வென்றெடுப்பதற்கான ஞானத்தையும் சந்தர்ப்பத்தையும் கடவுள் அளிப்பார். அன்பின் பனோபிலியில் மகிழ்ச்சி, மனித வெறுப்பு உங்களை அடைய முடியாது. பழையதை மிஞ்சும் போது புதியதை போட நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் முன்னேறும் போக்கு பொறாமையை தூண்டக்கூடும், ஆனால் அது மரியாதையையும் ஈர்க்கும். பிழை உங்களை எதிர்கொள்ளும் போது கண்டனத்தையோ அல்லது பிழையை அழிக்கும் விளக்கத்தையோ நிறுத்த வேண்டாம். ஒழுக்கக்கேடான சூழ்நிலையை ஒருபோதும் சுவாசிக்க வேண்டாம். அதை தூய்மைப்படுத்தும் முயற்சியில் தவிர நீடித்த நல்ல உண்மைக்கு உறுதியுடன் சிந்தனையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எண்ணங்களை அவர்கள் உங்கள் எண்ணங்களின் ஆக்கிரமிப்புக்கு விகிதாசாரமாக உங்கள் அனுபவத்திற்குள் கொண்டு வருவீர்கள். மனிதன் அவன் பார்க்கும் திசையில் நடக்கிறான். அவனுடைய புதையில் இருக்கும் இடத்தில் அவன் இதயமும் இருக்கும். நம்முடைய நம்பிக்கைகள் மற்றும் பாசங்கள் ஆன்மீகமாக இருந்தால் அவை மேலிருந்து வருகின்றன, கீழே இருந்து அல்ல. அவை ஆவியின் பலன்களைப் போலவே தாங்குகின்றன. சீடர் ஆன்மீக ரீதியில் முன்னேறினால் அவர் உள்ளே நுழைய முயற்சிக்கிறார். அவர் தொடர்ந்து பொருள் உணர்விலிருந்து விலகி ஆவியின் அழியாத விஷயங்களை நோக்கி பார்க்கிறார். நேர்மையானவராக இருந்தால் அவர் தொடக்கத்திலிருந்தே ஆர்வத்துடன் இருப்பார். ஒவ்வொரு நாளும் சரியான திசையில் சிறிது பெறுவார். கடைசியாக அவர் தனது போக்கை மகிழ்ச்சியுடன் முடிக்கிறார். வெற்றி என்பது வெல்ல முடியாத சத்தியத்தின் பக்கத்தில் நிற்கும் வரை சரியானது மற்றும் தவறு, உண்மை மற்றும் பிழை ஆகியவை மாணவர்களின் மனதில் சண்டையில் இருக்கும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.